الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف الانبياء والمرسلين وقائد غر المهجلين وشفيع المذنبين الى يوم الدين وعلى آله الطيبين الطاهرين وصحابه الفائزين ورضى عنا معهم برحمته وهو ارحم الراحمين يا سيدي يا رسول الله خذ بيدي مالی سواک ولا الوی الى احدی فانت نور الهدى فی کل کائنت وانت سر الندى یا خیر معتمدی لا وسیلۃ الا انت یا سیدی یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்கினிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயமார்ந்த ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். சங்கைக்குரிய பெரியவர்களே, அருளின் திருவுருவம் மன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இனிமை நிறைந்த அவர்களின் பிறந்தநாள் பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி அமர்ந்திருக்கிற இந்த புனிதமான மஜ்லிஸில் வீற்றிருக்கும் நம் யாவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கருணையும் நம் இதயவேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் ஸியாரத்தும் வலிகள் நாதரின் இனிய துவாக்களும் என்றென்றும் நலவுமாக. அருமையான பெருமக்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மனிதராக அனுப்பி வைத்தான். ஒரு கவிஞர் சொல்லுவார், அல்லாஹுக்கு நன்றி, இறைவா உனக்கு ஒரு நன்றி, எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித குலத்திலே நீ அனுப்பியதற்காக என்று சொன்னார். அப்படி மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மனிதராகவே அனுப்பி வைத்தான். அதனாலே தான் அவர்கள் ஏந்தி வந்த அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்லுகிற போது கூட மற்றவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை முறை இந்த வாழ்வு நெறி எல்லாம் அவருக்கு வேண்டுமானால் பொருந்தும் எங்களுக்கு பொருந்தாது என்று யாரும் சொல்லிவிட முடியாத வகையில் அல்லாஹ் சொன்னா, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமா ஆன பஷரும் மிசலுக்கும், உங்களை போல நானும் மனிதன் தான், உங்களை போல மிசுலுக்கும் என்றால் உங்களைப் போல நானும் மனிதன். எப்படி தாய் தந்தை உறவுகளின் வழியாக நீங்கள் மனித குலமாக இருக்கிறீர்களோ அப்படித்தான் நானும். இப்படித்தான் அல்லாஹ் சொல்ல சொன்னான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வசனத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தானே என்று பேச துவங்கிவிட்டார். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, இன்னமான பஷரும் மிசுலுக்கும், உங்களைப் போல ஒரு மனிதன். எப்படி உடல் அமைப்பு, உருவ அமைப்பு, தாய் தந்தையர்களுடைய உறவுகளாலே இந்த வகையில் எப்படி எல்லா மனிதர்களும் அப்படித்தான், அந்த வகையில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் மனிதர்களுடைய நிலைகள் எப்படியோ அப்படி எல்லாம் இருந்தது. பசி இருந்தது, தாகம் இருந்தது, தூக்கம் இருந்தது, துக்கம் இருந்தது, கவலைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் முற்றிலும் நம்மை விட்டு வித்தியாசப்பட்ட மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல் உங்களில் யார் இருக்கிறீர்கள் என்று கூட கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித தோற்றத்திலே இருந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட முடிந்தது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, முன்மாதிரியாக அனுப்பி இருக்கிறோம் என்கிற போது ஒரு முன்மாதிரி வாழ்க்கை யாரிடமிருந்து கிடைக்க வேண்டும், நம்மை போன்ற ஒரு ரோல் மாடல், நம்மை போன்ற மனிதர் அவருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் ஒரு மலக்காக இருந்திருந்தால் அவர் ஒரு மலக்கு, அதை எப்படி நாம் அவரை எப்படி பின்பற்ற முடியும் என்ற கேள்வி வந்திருக்கும். அல்லாஹ் அதற்கு இடம் தரவில்லை, அவர்களையும் மனிதராகவே ஆக்கினான். அந்த வகையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனித வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ அப்படி மன வாழ்க்கை என்கிற தேவையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவர்கள் முடித்த அந்த திருமணத்தின் முதலாவது மனைவி கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை 40வது வயது கதீஜா நாயகி இருக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 25வது வயதிலே மனம் முடித்தார்கள். நமக்கு தெரிந்த செய்திகள். நேற்று நாம் ஆற்றிய உரையினுடைய நிறைவு பகுதியில் இருந்து துவங்குகிறேன். அனலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 50 வயதிற்கு பிறகு 6 வயது பெண்மணி ஆயிஷா நாயகியை மனம் முடித்தார்கள். இன்றைக்கு இஸ்லாத்தை குறித்து அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசப்படுகிற தவறான விமர்சனங்களிலே ஒன்று. இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கங்களில் முதன்மையானது இஸ்லாம் என்று சொல்வார் ஒரு அறிஞர். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பிந்திய பகுதியில் 50 வயதிற்கு மேலால் 6 வயது பெண்ணை மனம் முடித்தார்கள்? உடல் ரீதியான தேவை என்று இருக்குமானால் அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது அப்போது, ஏன் 40 வயது பெண்ணை போய் மனம் முடிக்க வேண்டும்? உடல் ரீதியான தேவை எப்பொழுது அதிகமாக இருக்கும்? தன்னுடைய இளம் பருவத்தில், இளமை பருவத்திலா, அல்லது 25 வயது எங்க இருக்கிறது, 50 வயது எங்க இருக்கிறது? அப்ப 25 போல இன்னொரு 25 வயது கடந்ததற்கு பிறகு ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது பெண்ணை போய் மனம் முடிக்க போனார்? சராசரியான உடல் ரீதியான தேவை அல்ல அது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கதீஜா நாயகியை மனம் முடிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. கதீஜா நாயகி தான் தூது அனுப்பினார்கள். இவைகள் எல்லாம் இறைவனின் ஏற்பாடு. கதீஜா நாயகி அவர்களை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வனமுடித்ததனுடைய காரணங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்து கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் வரையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனம் புரியவில்லை. நம்முடைய மார்க்கத்தில் ஏக காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டு 4 மனைவியர்களோடு வாழ முடியும் என்ற சட்டம் இருந்த போதிலும் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது மனத்தை மனம் பற்றி கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த கட்டத்தில் சிந்திக்கவே இல்லை. கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருந்துயரில் ஆழ்த்திய அந்த மரணத்திற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமை வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவர்களுடைய வாழ்க்கையின் தனிமையை பார்த்து, இவர்களுக்கு ஒரு நல்ல துணை வேண்டும், அந்த துணை நம்முடைய அருமை மகளாக இருந்தால் என்ன என்ற எண்ணத்திலேதான் செய்தார் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், என் மகள் ஆயிஷாவை உங்களுக்கு நான் மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அப்ப கூட 6 வயது பெண் ஏன் எனக்கு வேண்டாம் என்று பெருமானார் சொல்லி இருக்கலாமே. பெருமக்களே, திருமணத்தை குறித்து ஒரு வார்த்தை உண்டு, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்று சொல்லுவார்கள். தமிழ் சகோதரர்கள், யாருடைய திருமணம் நிர்ணயிக்கப்பட்டதோ இல்லையோ அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் நிச்சயம் அல்லாஹ்வாலே முடிவு செய்யப்பட்டது. பொதுவாக எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே ஒரு பெண் மனைவி என்று அமைந்து விட்டால் அது அல்லாஹ் முடிவு செய்ததுதான் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு விதையிலும் அதை உண்ணுபவரின் பெயர் உண்டு, ஒவ்வொரு பெண்ணிலும் அவளை மனமுடிப்பவளின் பெயர் உண்டு. யார் அவளை மனமுடிப்பார் என்று பெண் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் முற்றிலும் மாற்றம். எப்படி? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஆயிஷா, உன்னை நானாக மனம் முடிக்கவில்லை, உன்னை முடிக்க வேண்டும் அது இறைவனுடைய சித்தம். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பட்டு போர்வையை கையில் எடுத்துக் கொண்டு போனார்கள். ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்டால், இதிலே ஒரு குழந்தை இருக்கிறது, பெண் இருக்கிறாள், அந்த பெண் யாருக்குரியவள் தெரியுமா, உங்களுக்கு மரமுடித்து வைக்கப்படக்கூடிய பெண் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, அந்த பட்டு போர்வையை நான் திறந்து பார்க்கிறேன், ஆயிஷா உன்னுடைய முகத்தை நான் பார்த்தேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒரு முறை அல்ல இரண்டு முறை பார்த்தார்கள். எனவே ஆயிஷா உன்னை அல்லாஹ் எனக்கு மரமுடித்து வைப்பான் என்று எனக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆயிஷா நாயகியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரமுடிக்கவில்லை, அல்லாஹ்வே அந்த ஏற்பாடை செய்தான். அதனாலதான் செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து 6 வயது பெண்ணை தன்னுடைய மகளை மரமுடித்து வைக்கிறார்கள். அப்ப கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக திருமணங்கள் நடைபெற்று முடிந்ததே, அதற்கு பிறகு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்தது தாயார் வீட்டிலேதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி என்ற முறையில் கூட ஆயிஷா நாயகி வாழ்ந்தது எங்குதான் என்றால் அவர்கள் தாயார் வீட்டிலேதான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருக்கவில்லை. ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஆயிஷா நாயகிக்கு 9 வயது வந்ததற்கு பிறகுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை தன் வீட்டிற்கு அழைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இல்லம் வாழ்க்கை தொடங்குகிறது. 9 வயது என்பது இன்றைக்கு நமது ஊரை பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டாலே 9 வயது ஒரு குழந்தை பாலியல் பருவம் அடையக்கூடிய பருவம், 9 வயது நமது ஊரை பொறுத்தவரையில். ஆனால் அரபுகளை பொறுத்தவரையில், அரபு நாட்டை பொறுத்தவரையில், அதிலும் அன்றைய அரபிகளை பொறுத்தவரையில் 6 வயது என்பதெல்லாம் திருமணத்திற்கு உரிய பருவம். அவர்களுடைய உணவு முறை, அவர்களுக்கு உடல் முறை எல்லாம் பார்க்கிற போது அவர்களுக்கு எல்லா பருவமும் உண்டு, எல்லா தகுதியும் உண்டு என்றிருந்த போதிலும் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது பெண்ணை மனமுடித்தாலும் கூட 9 வயதிற்கு பிறகுதான் தங்களுடைய இல்வாழ்க்கையை துவங்கினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு பல பெண்களை மனமுடிக்க வேண்டும் என்பதற்கான காரணம், இது உலக தங்களுடைய உடல் ரீதியான தேவைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அதிலும் அன்றைக்கு இருந்த அரபிய சூழலை பொறுத்து அவையெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். திருமணம் முடித்து மனைவி ஆக்கிக் கொண்டுதான் தங்களுடைய தேவைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நாகரிக நடைமுறை எல்லாம் அன்றைக்கு கிடையாது. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் இருக்கிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், திருமணம் என்ற முறை எப்படியெல்லாம் இருந்தது, 4 வழியை சொல்கிறார்கள். ஒன்று, ஒரு ஆண் ஒரு பெண் என்கிற திருமண உறவு, சராசரியான நம்முடைய உறவு. இன்னொரு உறவு, ஒரு பெண்ணை பல பேர் தவறு செய்திருப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண் கருவுற்றாந்த நிலையில் அத்தனை பேரையும் அழைத்து அவர்களில் யாராவது ஒருவரை கைகாட்டி நீ இந்த குழந்தைக்கு தந்தையாக இருந்துகொள் என்று சொன்னால் அங்கிருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள். யாரை அந்த பெண் கைகாட்டுகிறாளோ அவள் தந்தை. புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸ் இது. இன்னொரு முறை இருந்தது, குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்து விடுவாள், அவள் பெற்றதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய சாடை, அந்த குழந்தையினுடைய முகாமைப்பு, உருவ அமைப்பு யாரை ஒத்திருக்கிறதோ அவரை அழைத்து இந்த குழந்தைக்கு நீ தந்தையாக இருந்துகொள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு மோசமான சூழல், அதிலும் கூட அதை கண்டுபிடிப்பதற்கு கூட சில நிபுணர்கள் இருந்தார்கள். பிந்திய காலத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் சைதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை குறித்த ஒரு தவறான கருத்து அங்கே பரிமாறப்பட்டிருந்தது சமூக மக்களுக்கு இடையில. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை குறித்து இவர்கள் எப்படி முறையான தந்தை மகனா என்றவாறு ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் சைதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளியில போர்த்தி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியாக வந்த இப்னு முதலிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இப்னு முதலிஜி, அவருக்கு ஒரு திறமை. அவர் எதிரே நிபுணர் என்று சொன்னால் இந்த உருவ அமைப்பை வைத்து இவருடைய தந்தை யார், இவருடைய தாய் யார் என்பதை சொல்லுகிற முறை அவருக்கு தெரியும். இவர்கள் இரண்டு பேரும் படுத்து கிடக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இரண்டு பேருடைய கால் மட்டும் வெளியே தெரிகிறது, போர்வையை போர்த்தி கொண்டு கிடக்கிறார்கள், கால் மட்டும் வெளியே தெரிகிறது. அந்த இவ்வளவு முதலீஜி கடந்து போகும் போது பார்த்தார், பார்த்து சொன்னார், இந்த இரண்டு கால்கள் இந்த இரண்டு காலில் இருந்து வந்தவை என்று சொன்னார். காலை மட்டுமே பார்த்துவிட்டு இந்த கால் இந்த காலில் இருந்து வந்தது, அதாவது இவர் இவருடைய மகன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருக்கும் இந்த பிரச்சனையில் பேசப்படுவதற்கும் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க இந்த தகவல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட போது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷமுற்று அந்த செய்தியை தன்னுடைய திருத்தோழர்களான சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள் என்ற செய்தி புகாரி ஷரீஃபில் உண்டு. அப்படி உருவ அமைப்பை கண்டுபிடிப்பதற்கான நிபுணர்கள் கூட இருந்தார்கள் அப்போது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அப்படி ஒரு தேவையே இல்லை. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில இருந்து சல் என்னிடத்துல ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் எழுந்து என்ன கேட்டார் தெரியுமா, என்னுடைய தந்தை யார் என்று கேட்டார். எங்க வாப்பா யார் நாயகமே என்று கேட்டார். யார்கிட்ட கேட்கணும் அந்த கேள்வி? தாயிடத்தில கேட்க வேண்டிய கேள்வியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மஜ்லிஸில சூழ அமர்ந்திருக்க ஒரு மனிதர் கேட்டு விட்டார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூக ஹுதாஃபா, உன்னுடைய தந்தை ஹுதாஃபா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கும் அந்த தாய்க்கும் மட்டுமே தெரிந்த அந்த ரகசியம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி தெரியும்? இது ஒரு தனிச்செய்தி. எனவே இப்படி தெரியும் என்று இருந்தும் கூட அந்த பிரச்சனை பரிமாறப்பட்ட காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு உடைய விஷயத்துல தன் கருத்தை சொல்லவில்லையே. இப்படி உறவுகளை அறியக்கூடிய நிபுணர்களும் கூட இருந்தார்கள் அந்த காலத்தில். அப்படி பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுத்ததற்கு பிறகு இந்த குழந்தையினுடைய சாயலை வைத்து, உடல் சாடையை வைத்து, முகமான அமைப்பை வைத்து, அங்க அவயங்களை வைத்து இவருக்கு, இந்த குழந்தைக்கு இவர் தந்தை என்ற ஒரு குத்துமதிப்பாக சொல்லி விடுவார்கள். இப்படி ஒரு மோசமான காலம் ஒன்று. இன்னொன்று இருந்தது, திருமணம் கூட யாரும் செய்து கொள்ளலாம், தவறே இல்லை. எப்படி? சீதனா அப்துல் முத்தலிப் ரதியல்லாஹு அன்ஹு தன் மகன் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெண் பார்ப்பதற்காகத்தானே மதீனாவிற்கு போனார்கள். மதீனாவிற்கு சென்ற இடத்தில் ஆமினா நாயகியினுடைய சகோதரி ஹாலா அம்மையாரை அப்துல் முத்தலிப் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அங்கு போன இடத்துல தன் மகனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல இவர்கள் பெண் பார்த்து தனக்கு பெண்ணை பார்த்து நிக்காகவும் முடிந்து விட்டது. அன்றைக்கு இருந்த அரேபிய சூழலில் திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம். இரண்டு சஹாபிகள் திருவழியே போனார்கள். ஒரு சஹாபி சொன்னாங்க, இந்த வீட்டிலே ஒரு பெண் இருக்கிறார், என் சார்பாக நீங்க போய் அந்த பெண்ணை எனக்கு மனமுடித்து தருகிறார்களா என்று கொஞ்சம் கேட்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். போன அந்த சஹாபி வர தாமதமாகிறது. இவர்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். வருகிறார், முகம் மாற்றமாக தெரிகிறது, கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு வருகிறார். என்ன என்ன விஷயம்? இல்ல எப்படி சொல்றது, நாங்கள் சொல்லுங்க பரவாயில்லை, எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல அவங்களிடத்துல கேட்டேன், உங்களுக்காக நான் கேட்ட போது அவங்க சொன்னாங்க வேணும்னா நீங்க முடித்துக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள், நான் முடித்துக் கொண்டேன் என்றார். இந்த சாபி சொன்னாங்க, இதுல நீங்க வெட்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது, நான் அல்லவா வெட்கப்பட வேணும். உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த பெண்ணை வைத்திருக்க, அந்த பெண்ணை எனக்கு கேட்டு அனுப்பிய நான் அல்லவா வெட்கப்பட வேண்டும், இதிலேயே நீங்க வெட்கப்படுறீங்க, வாங்க போகணும். திருமணம் ரொம்ப சாதாரணம் என்பதற்கு சொல்ல வருகிறேன். ஒரு சஹாபி வந்து, யார சொல்லலாம், எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்கிறது, குழந்தைகளை வச்சுக்கிட்டு மனைவியை வைத்து வாழ்க்கை ஓட்ட முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்வு சொன்னாங்க தெரியுமா? நிக்காக செய்யுங்கன்னா. ஏற்கனவே ஒரு பெண்ணை மனமுடித்து குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையோடு வாழ்க்கையை நடத்துவதற்கு, அந்த குழந்தைகளுக்கு உரிய ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு முடியாத வறுமையில் நிலையில் இருக்கிற ஒருவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் தீர்ப்பை கேட்டு வந்தவன் ஏற இறங்க பார்த்து விட்டு போய்விடும். ஆனா சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சரியான தீர்வு என்று கருதி உடனே செய்தார். திருமணம் முடிஞ்சது, குழந்தைகள் பிறந்தது, திரும்ப வந்து யார் சொல்லலாம், எனக்கு இன்னும் அப்படித்தான் இருக்கிறது வறுமை என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமணம் செய்யுங்கள் என்று. மூன்று முறையாகி விட்டது, திரும்ப வந்து சொல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமணம் செய்யுங்கள் என்று. அதாவது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்வு என்று ஒரு விஷயத்தை தீர்வு செய்து விட்டார்கள், அதுதான் தீர்வு. ஒரு சாமி வந்து, யார சொல்லலாம், என்னுடைய சகோதரருக்கு வயிற்று வழியாக இருக்கிறது என்ற போது தேனை கொடுங்கள் என்றார்கள். அவர் போய் தேனை கொடுத்தார், வயிற்று வழி குறையவில்லை. திரும்ப வந்து யார சொல்லலாம், வயிற்று வழி இருக்கிறது என்று சொன்னார், தேனை கொடுங்கள் என்றார்கள். திரும்ப வந்து சொன்னார், யார சொல்லலாம், இன்னும் வயிற்று வழி இருக்கிறது என்று சொன்னபோது தேனை கொடுங்கள் என்றார்கள். ஒன்றுதான் தீர்வு. எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் இருந்து ஒரு தீர்வு வந்து விட்டதோ அந்த தீர்வு திருத்தப்பட தேவையில்லை. நாம இன்னைக்கு ஒரு டாக்டர் போறோம், வயிற்று வலின்னு போறோம், அவர் ஒரு மருந்து எழுதி கொடுக்கிறார், சாப்பிடுகிறோம், சரி வரவில்லை, கொண்டு போய் கொடுக்கிறோம், அதை பார்த்து விட்டு சரி இந்த மருந்தை விட்டு விடுங்கள், இன்னொரு மருந்தை எழுதி தருகிறேன் என்றார். இரண்டு முறை பார்த்தோம் சரி வரவில்லை, நாமே டாக்டர் மாத்திடுவோம், இந்த டாக்டர் வேணா இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம். முதலில் போகிற போது மருத்துவர் தான் முதலில் கொடுத்த மருந்தையே மாற்றி இரண்டாவது முறை கொடுக்கிறார். அவர் முதலில் தான் கொடுத்த மருந்தின் மீது சந்தேகம் அல்லது நம்பிக்கையற்ற நிலை, உறுதியற்ற நிலை அவருக்கே ஏற்படுகிறது, மருந்தை மாற்றுகிறார். அதிலும் சரி வரவில்லையானால் நோயாளி மருத்துவரை மாற்றி விடுகிறார். முதல்ல போகும்போது இவற்றை போனா நல்லா இருக்கும், இவர் தான் சுகம் தரக்கூடியவர் என்று நினைத்து போன அந்த உணர்வு மாறி அதிலே உறுதி மாறி இன்னொரு டாக்டர். ஆனாருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிகள் அப்படி நடந்து கொள்ளவும் இல்லை, சஹாபிகளுக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடக்கவும் இல்லை. சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வது உண்மை, உன் தம்பியினுடைய உன் சகோதரனுடைய வயிறு பொய் சொல்லுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு தீர்வு, வறுமை நீங்க நிக்காஹ் திருமணம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வு சொன்னார்கள். கடைசியில் என்ன ஆனது, முதலாவது அந்த மனிதர் குழந்தை இருக்கிறது, ஒரு குழந்தை என்று வைங்கள், அந்த மனிதருக்கும் அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைக்குமான உணவு போதுமான அளவை விட குறைவாக இருக்கிறது. இரண்டாவது திருமணம் செய்கிறார், அதிலும் குழந்தை கிடைக்கிறது, இரண்டு மனைவிகள் இரண்டு பிள்ளைகள், அவர் அப்பொழுதும் போதுமான அளவை விட குறைவாக இருக்கிறது. அப்படியானால் முதல் அளவை விட கூடியிருக்கிறது என்று பொருள். இப்படியாக திருமணம் செய்ய செய்ய பரக்கத்து ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்குள்ள காலமுறையில இதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு போய் இப்படி ஒருத்தர் சொன்னார்னு சொல்லிடாதீங்க. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு திருமணம் நாம் செய்வதாக இருந்தாலே மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் அதோடு வாப்பாளருடைய கசானா காலி. காலங்காலமாக ஊரை விட்டு புறப்பட்டு வந்து பாலைவனத்திலே கடந்து வியர்வை சிந்தி நெருப்பிலே கடந்து இழுபடாத பாடுபட்டு அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லா சிரமங்களையும் அனுபவித்து அத்தனையும் சேர்க்கிற அந்த பொருளும் செல்வமும் எதற்கு, தன் மகளுக்கு, அதிலும் ஒரு மகளுக்கு திருமணம் முடித்து வைப்பது. இப்படி உள்ள காலம், காலத்தை குறை சொல்லி வேலை இல்லை, நாம் கடினமாகவும் கஷ்டமாகவும் ஆக்கிவிட்டோம். அப்படி திருமணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சாதாரணமாக சொல்லியிருந்த அந்த நிலையில் அன்றைக்கு இருந்த அரபிய சூழலிலும் கூட திருமணம் செய்வது என்பதும் சாதாரணம், திருமணமே இல்லாமல் உறவுகள் வைத்துக் கொள்வது என்பதும் சாதாரணம். அந்த காலத்திலே கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து மனைவியர்களோடு வாழ்ந்தார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய உடல் ரீதியான தேவை மட்டும்தான் என்று இருக்குமானால் அதற்கு இன்னும் எத்தனையோ வழிகள் உண்டு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்ததுல ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து ஏனைய பெண்கள் எல்லாம் விதவைகள், குறைந்தபட்சம் 35-40 வயதை தாண்டியவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது மனம் மறுமணம் செய்கிற போதே அவர்களுடைய வயது 50 தாண்டிவிட்டது. அதையும் தாண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் ரீதியான பலம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் தன்னுடைய 9 மனைவிமார்களுடைய வீட்டிற்கும் போய் வருவார்கள். போய் வர முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் ரீதியான சக்தியை குறிப்பிடப்படுகிறது. மிக கவனமாகவும் ஒழுக்க ரீதியிலும் நாம் இதை சிந்திக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எவ்வளவுதான் உடல் ரீதியான தேவை இருந்தாலும் கூட ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேற்பட்டு எத்தனை முறைதான் தன் மனைவியோடு கூடிவிட முடியும் ஒரு இரவில், எவ்வளவுதான் தேவையுடையவனாக இருக்கட்டுமே. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக காலத்தில் அவங்களுக்கு மொத்த 11 மனைவியர்கள், 2 ஒப்பாத்தாகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத் முழுவதும் 9 மனைவிகள் இருந்தார்கள். அந்த 9 மனைவிகளுடைய வீட்டிற்கும் ஒரே இரவிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வருவார்கள், சென்று வர அவர்களாலே முடியும். புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸ் இப்படி சொல்லி நிறுத்திவிட்டால் கூட பரவாயில்லை, அவர்களுக்கு இருந்த 9 மனைவியுடைய வீட்டுக்கும் ஒரே இரவில் போக முடியும். அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுடைய உடல்வாகு சுமார் 30 பெண்களிடத்திலே போக முடியுமானாலும் ஒரு இரவிலே முடியும். புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸ் ஏன் சொல்றேன் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்மார்ந்தமானவர்கள், ஆன்மீக ரீதியிலே உள்ளவர்கள், அவர்களுக்கு ஆத்ம பலம் உண்டு, ஆன்ம பலம் உண்டு, இறை அருள் பெற்றவர்கள் என்ற கோணத்தில் மட்டுமல்ல உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் உடல் பலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தவர்கள் இல்லை. ஒரு சராசரி மனிதனுக்கே இரண்டு பெண் தேவைப்படுகிறது. 30 பெண்களோடு ஒரே இரவில் வாழ முடியும் என்கிற உடல்நிலை பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்து 9 மனைவி என்பது குறைவு. அதிலும் சௌதாநாயகர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இரவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிற்கு போகிற வழமையும் உண்டு. அப்படி இருக்க சௌதாநாயகி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஆயிஷா நாயகி அவர்களுக்காக வேண்டி பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நான் அதை விட்டுக் கொடுக்கிறேன் என்று உள்ள கொடுத்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களை, அப்படி உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் அதிக மனைவிமார்களை முடிக்க முடியும் என்றிருந்தது. அப்படி இருந்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறையை வைத்துக் கொண்டதற்கான ஒவ்வொரு காரணம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடிக்க வேண்டும் என்பது இறை உத்தரவு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வந்து யா ரசூலல்லாஹ் என் மகளை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆஷிகுர் ரசூல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிய மிகுந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நாம் எதையாவது செய்து அதன் மூலம் அவர்களோடு தனக்கு ஒரு உறவு நெருக்கம் வேண்டும் என்ற எண்ணத்தில் அபூபக்கர் நாயகமே வந்து சொன்னார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை மனம் முடித்துக் கொண்டார்கள். நமக்கு தெரிந்தது இன்னும் அதிகமான பெண்களை முடித்ததற்கான காரணங்கள் மேன்மக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற பல காரணங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. எனவே இன்றிலிருந்து இனி கியாம நாள் வரையிலே வரை இருக்கிற அத்துணை மக்களுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் சொல்லப்பட வேண்டும். யாரின் மூலமா? ஒரு மனிதர் சிறந்தவர் நல்லவர் யார் சொல்ல வேண்டும்? அவர் செய்கிற சேவைகளை வைத்து, அவருடைய பொது வாழ்க்கையை வைத்து, அவருடைய வெளிரங்கமான தோற்றங்களை வைத்து யார் வேண்டுமானாலும் இவர் நல்லவர் இவர் நல்ல மனுஷன் நாம சொல்லிட முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நல்ல மனிதர் என்கிற அந்த சான்றிதழ் யாரிடத்துல பெற வேண்டும் தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹலிஹி, உங்களுடைய துணைவர்களிடத்திலே நீங்கள் அந்த சான்றிதழை பெறுங்கள். ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ரங்க வாழ்க்கை அந்த புற வாழ்க்கை என்று, அந்த புறத்திலும் கூட சுத்தமான வாழ்க்கை யாருக்கு உண்டு? அதற்கான சான்றிதழை யார் தர வேண்டும்? மனைவி தர வேண்டும். நான் உங்களிலே சிறந்தவன், ஏன் தெரியுமா? என் குடும்பத்தில் நான் சிறந்தவன். இந்த உலகத்தில் எந்த தலைவரும் சொல்ல யோக்கியது எக்க வார்த்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சிறந்தவன், என் மனைவி மட்டும் கேட்டுப்பாரு. ஹதீஜா நாயகி சொல்லலையா, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக் அல்லாஹு அபதா, நாயகமே அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களிடத்தில் இன்னென்ன நற்குணங்கள் இருக்கிறது என்று. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, கான ஹுலுக்குல் குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. ஆயிஷா நாயகி சொன்னார்கள். அப்ப மனைவிமார்களாலேயே சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் சரியான மனிதர் என்று ஒன்றல்ல 11 மனைவியர்களும் சாட்சி சொன்னார்கள். உலகில் காலந்தாலமாக வர இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உடல் ரீதியானவர்கள், உடல் கூறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவர்களுக்கான சட்டதிட்டங்கள், அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசங்கள், இவைகளையெல்லாம் யாரின் மூலமாக சொல்வது? அவரவர்களுக்கு சட்டங்களை எல்லாம் யார் சொல்வது? எப்படி சொல்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணிடத்திலே போய் சொல்ல முடியும்? சஹாபி பெண்கள் தங்களுடைய சந்தேகங்களை குறித்து ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்பாங்க, ஆயிஷா நாயகி விளக்கமாக சொல்லுவார்கள். ஒரு கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா வீட்டினுடைய முகட்டுக்கு மேலாளே என்று சொல், நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இரு ரகசிய அறை உண்டு. 4 சுவர்களுக்கு மத்தியிலே உள்ள இரகசியம் காக்கப்பட வேண்டிய செய்திகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. அந்த இரகசியம் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களின் இரகசியம் கூட அம்பலமானது. சொல் ஆயிஷா, வீட்டின் முகட்டுக்கு மேலாளே என்று சொல் என்றார்கள். அவ்வளவு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள். வெறுமே பள்ளிவாசல்ல இருந்து ஓதிக்கொண்டு தொழுது கொண்டு மக்களை வழிநடத்திக் கொண்டு காது செய்து இப்படி மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அப்படி ஒரு கட்டமும் அவசியமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஒரு இரவு இன்றைக்கு பராத்துறை இரவு, இந்த இரவு முழுவதும் நின்று வழங்க வேண்டும் என்று நினைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகத்தில் தஈரியா ஆயிஷா இன்னி உரிதுவான தஅப்பத பி இபாதி ரப்பி, ஆயிஷா எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கிறியாமா, இந்த இரவு முழுவதும் நான் இறைவனை வணங்க விரும்புகிறேன். அல்லாஹ்வின் ரசூல் அகில உலகத்தின் தலைவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அனுமதி. அது அல்லாஹ்வை வணங்குவதற்கு கேட்ட அனுமதி அல்ல, அது அந்த இரவு அவர்களுடையது. அவர்களின் இரவை பறித்து இறைவனுக்கு கொடுப்பதிலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்புதல் கிடையாது. அவர்களுடைய உரிமையை பறித்து எப்படி அல்லாஹ்வுக்கு கொடுக்க முடியும்? ஒவ்வொரு இரவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று வகையாக பிரித்து வைத்திருந்தார்கள். அந்த இரவினுடைய ஒரு பகுதியில் இபாதத் செய்வார்கள், ஒரு இரவு ஒரு பகுதி தூங்குவார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் தூங்கிக் கொண்டிருப்பேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வழிபாட்டை முடித்து என்னை எழுப்புவார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிற என்னை தட்டி எழுப்புவாங்க. நான் தூங்கிக் கொண்டிருப்பேன், என்னை தட்டி எழுப்புவார்கள், கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா ஏதாவது பேசேன் என்று சொல்லுவார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், பல பொறுப்புகளை நிர்வகித்தவர்கள், தலைவராக, சஹாபிகளுக்கு நபியாக, சமுதாயத்திற்கு அருட்குறையாக, யுத்தங்கள் என்று வந்துவிட்டால் யுத்தங்களை நடத்தக்கூடிய ராணுவ தலைவராக, தளபதியாக, யுத்தங்களுக்கு வியூகம் வரையக்கூடிய விவேகியாக, சமூகத்திலே மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற நீதிபதியாக, நோய் என்று வருகிற நோயாளிகளுக்கு மருந்து சொல்லுகிற மருத்துவராக, தங்கள் வாழ்க்கையை இன்னல்களை நோக்கி ஏந்தி வருகிறவர்களுக்கு கைகளை ஏந்தி வருகிறவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சில குடைவல்லாக, இப்படி பல பரிணாமங்களில் தங்கள் வாழ்க்கையை வடிவமைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு ஒன்பது மனைவியர்களோடு ஒரே காலத்தில் இருந்த போது கூட எங்கள் உரிமையில் குறை வைத்தார்கள் என்று எந்த பெண்ணும் சொல்லவில்லையே. தங்களின் எல்லா பரிணாமங்களிலும், எல்லா வாழ்க்கையிலும், எல்லா துறையிலும், எல்லா பாத்திரங்களிலும் மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டினார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்களை பொறுத்து ஒன்பது மனைவியர்கள், பதினோரு மனைவியர்கள் என்பது சாதாரணமான ஒன்று, இன்னும் சொல்லப்போனால் அதிக மனைவியர்கள் இருக்கவும் வேண்டும். எனவே அகில உலகத்திற்கும் கடைசி நபியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ் அவர்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய தகவல்களை, அதிலையும் நெருக்கமாக இருப்பவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும், மிக நெருக்கமாக இருப்பவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். அலுவலகத்திலே நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம், எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் வீட்டிற்கு போனதற்கு பிறகு நிச்சயமாக அவருடைய மாற்றம் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நெருங்கி பழகிய ஒன்பது பெண்மணிகள், அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்தால் பதினோரு மனைவியர்கள், அத்தனை பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களுடைய பின்பற்றத்தகுந்த வாழ்க்கையை குறித்து சான்றிதழ் சொன்னார்கள். அவர்கள் மனிதர் தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்கு அல்ல, மனிதர் தான் என்பதற்கு சான்று சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த படிப்பினையை பற்றி சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அந்த வகையில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களுடைய நிக்காஹை அல்லாஹ் நடத்தி வைத்தான். அபூபக்கர் நாயகமே வந்து அவர்களே வழியே வந்துட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய மகளை மணமுடித்துக் கொடுத்தார்கள். அப்படி இருந்தும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி தன் வீட்டில் வைக்கல, அவர்கள் யார் வீட்டில் இருந்தார்கள், அவர்களுடைய தாயார் வீட்டிலே இருந்தார்கள். இந்த கட்டத்திலே தான் சௌதா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடிக்கிறார்கள். சௌதா நாயகியுடைய கணவர் சக்ரான் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை அதனுடைய ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட திருத்தோழர்கள் உண்டு. அவர்களிலே இந்த சக்ரான் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களும் ஒன்று. குரைஷியர்கள் கொடுத்த கடுமையான வேதனையாலே, தொல்லைகளாலே தாங்க முடியாத நிலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டு சில தோழர்கள் புறப்பட்டு அபிசீனியாவிற்கு போனார்கள். ஹபஷா அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு போனார்கள். அதுல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு முதலாவது மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தவர்கள் இவர்கள் என்று சொன்னார்கள். அப்படி அபிசீனியாவிற்கு சென்றார்கள். அப்படி சென்ற இடத்தில் அபிசீனியாவிலே வைத்து சக்ரான் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணித்துவிட, அதற்கு பிறகு குழந்தைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிற சவுதா நாயகர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு வந்த போது அவர்களுக்கு இருக்கிற அந்த திக்கற்ற நிலையிலே அபயமற்ற நிலையில் இவர்களுக்கு ஒரு அபயம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஏதாவது உணவு உடை உதவி என்று மட்டுமல்ல, மாறாக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள், மனம் முடித்துக் கொண்டார்கள். ஒரு விதவை பெண், அவர்களுக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள், எனவே அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொண்டு மனைவி என்ற அங்கீகாரத்தோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். சவுதா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடிக்கப்பட்டதற்கான காரணம். ஹிஜ்ரி 3rd year ஜைனப் பின்ட் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிக்கிறார்கள். ஜைனப் பின்ட் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரிலே மரணம் அடைந்து விட்டார். உஹது போரில் மரணம் அடைந்து விட்ட அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஜைனப் நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா தனிமையில் இருக்கிறார்கள். மக்காவில் ஒரு பெண், அதுவும் வாழ்க்கையில் இழந்து விட்ட எந்த விதமான ஆதரவும் இல்லாத ஒரு பெண் தனிமையில் இருந்தால் எவ்வளவு ஆபத்து! அந்த ஆபத்தை களைகிற வகையில் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்ட் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்துக் கொண்டார்கள். இவர்கள் மனமுடித்ததற்கு பிறகு கூட சுமார் 8 months மட்டுமே ஹயாத்தாக இருந்து இந்த ஜைனப் பின்ட் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஹிஜ்ரி 4 உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரிலே கலந்து கொண்ட அப்துல்லாஹ் இப்னு அஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. இப்போது உம்மு சல்மா நாயகியும் தனிமையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி உறுதுணை புரிவது, இவர்களுக்கு எப்படி உதவி செய்வது? என்னவென்றால், தன்னை ஏற்றுக்கொண்டு வந்த திருத்தோழர்கள் அனல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் திருத்தோழர்களை பற்றி சொல்லும் போது பதா அல் இஸ்லாமு ஹரீபா வசயவுது கமா பதா வதூபா அல் குரபா, இஸ்லாம் அந்நியோனியமாக அங்கும் இங்கும் ஒவ்வொருவராகத்தான் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். அப்படி ஒரு காலமும் திரும்பும். அந்த காலத்தில் சூரிய மார்க்கம் இஸ்லாத்தை சுற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னுடைய சோபனங்கள் வாழ்த்துக்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி தூய மார்க்கம் இஸ்லாத்தை துவங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கி அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொருவராகத்தான் வந்தார்கள். அப்படி அவர்கள் வந்த போது பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய தொல்லைகள், பொருளாதாரங்களை இழந்தார்கள், வாழ்க்கையினுடைய சுபிட்ச வாழ்க்கைகளை இழந்தார்கள். இப்படியெல்லாம் இழந்து அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட தோழர்கள் அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக யுத்தகலங்களிலே கலந்து கொண்டு யுத்தகலங்களிலே உயிர் மாய்த்து விட்டதற்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்கள் தனிமையிலே இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுந்த நேரம் பார்த்து இவர்களுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். யுத்தகலங்களிலே நாட்டிற்காக தன் உயிரை அர்ப்பணித்த தியாகிகள் அவர்களுக்காக வேண்டுமானால் வீர வணக்க நாள் என்று கொண்டாடப்படலாம். அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏதோ ஒரு 2 lakh கொடுக்கப்படலாம். ஆனால் இழந்துவிட்ட அந்த பெண்களுக்குரிய வாழ்க்கையை கொடுப்பது யார்? பேசப்படுகிறதா? இன்றைக்கும் கூட நாகரீகம் இல்லாத காலம் என்று பேசப்பட்ட அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து சிந்தித்தார்கள். யுத்தத்திற்காக வந்து யுத்தத்திலே உயிர் விட்ட அப்துல்லாஹ் இப்னு அம்ரு அஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு சல்மா நாயகி தனிமையில் இருக்கிறார்கள், என்ன செய்வது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா நாயகியை மனமுடித்துக் கொண்டார்கள். அதாவது பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெண்ணையாக மனமுடித்து மனமுடித்து அதன் மூலமாகவெல்லாம் சுகம் அனுபவிப்பதற்காக அல்ல, இன்னும் சொல்ல போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட அடுத்தடுத்த மனைவிகளை முடிக்கிற போது அவர்களுக்கெல்லாம் உரிய வகையிலே உரிய முறையில் ஹக்கு கடமையை நிறைவேற்ற வேண்டிய அவசிய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். முஸல்மானாகி அவர்கள் மரணம் நிக்காஹ் செய்து வைக்கப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹிஜ்ரி 5 ஜைனப் பின்த் ஜஹஷ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர், மாமி மகளாக இருக்கும் இவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்த சைதுனா ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனமுடித்து வைத்தார். ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்த ஒரு அடிமை. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தன்னோட நிக்காஹிற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இந்த அடிமையை நான் உங்களுக்காக அன்பளிப்பு செய்கிறேன் என்று ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜெயித் உங்களை நான் விடுதலை விடுகிறேன், நீங்க இருக்கன்னா இருக்கலாம், போகன்னா போகலாம். இப்படி இருக்க மக்காவிற்கு வந்த யாரோ ஒரு கூட்டத்தார் ஜெயித் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து விட்டு, இப்படி ஒருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறார்களே, இவர் நம்ம ஊரை சார்ந்தவர் அல்லவா என்று தெரிந்து கொண்டு இந்த தகவலை போய் தன் ஊரிலே சொல்ல, ஊரிலே இருந்து பெற்றோர்கள் ஐயோ அம்மா என்று புறப்பட்டு வந்து அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே சந்தித்து, ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் இருக்கிற என்னுடைய மகன் அவர் உங்களிடத்தில் அடிமை வாழ்க்கைப்பட்டு போயிருக்கிறார், அவருக்கு சொத்துக்கள் உண்டு, செல்வங்கள் உண்டு, சுகங்கள் உண்டு, அத்தனையும் அனுபவிக்க வேண்டியவர், ஏனோ எப்படியோ எந்த காரணத்தினாலோ அடிமையாக வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறார். நாயகமே நீங்க கேட்கிற குரலை நாங்கள் தருகிறோம், நீங்க பெற்றுக்கொண்டு எங்க குழந்தை என்னிடத்தில் தாருங்கள் என்று சொன்ன போது, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எதுவும் வேண்டாம், உங்கள் பொருள் வேண்டாம், சொத்துக்கள் வேண்டாம், எதுவும் நீங்க தர வேண்டாம், நீங்கள் உங்கள் மகனை அவர் விரும்பினால் அழைத்து செல்லுங்கள் என்றார்கள். பெற்றோர்கள் வாய்ந்து வந்து தன் அன்பு மகன் செய்து ரல்லியல்லாஹுவை அழைத்துக் கொண்டு, மகனே வா மகனே ஊருக்கு போவோம் என்று அழைக்கிற போது, செய்தனா செய்து ரல்லியல்லாஹு, இல்லை அம்மா இல்லை, என்ன விட்டுருங்க, உங்களிடத்திலே வந்து நான் சுதந்திர புருஷராக இருப்பதை விட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமையாக இருப்பது எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். செய்து ரல்லியல்லாஹு, எனக்கு சுதந்திர வாழ்க்கையை விட அண்ணலம் பெருமானாருக்கு முன்னால் அடிமை வாழ்க்கை எனக்கு பிரியம் என்று சொன்னார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்ளாமல் வளர்ப்பு மகன் என்ற ரீதியிலே வைத்து வளர்த்தார், வளர்ப்பு மகனாகத்தான் வைத்திருந்தார். அப்படி தன்னால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை ஜெயித் ரலி அல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய உறவினர்களில் இருந்து ஒரு பெண்ணை ஜெயினப் ரலி அல்லாஹு அவர்களை மனமுடித்து வைத்தார். இவ்வளவுதான் நெருக்கம் இருந்தாலும் தன் குடும்பத்திலிருந்து மனமுடித்துக் கொடுக்கிற உணர்வு யாருக்கும் வருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறவில நெருக்கமான, அதிலும் கூட ஜெயினப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழகை பற்றி பேசும்போது, மதீனா ஷரீஃபில் அன்றைக்கு இருந்த பெண்களிலே மிகச்சிறந்த அழகியாக இருந்தார்கள் ஜெயினப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை மனமுடித்து வைத்தார்கள். கொஞ்ச காலம் இவர்களுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கை நடந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இல்லற வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீடித்த இன்பங்கள் இல்லை, அவர்கள் ஏதோ ஒரு காரணமாக பிரச்சனை. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசங்களை செய்து அனுப்பி வைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது, இனிமேல் இவர்கள் இருவரும் இணைந்து வாழ்வதற்கு தயார் இல்லை என்ற முறை வந்ததற்கு பிறகு அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழணும், தலாக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. அங்கே அவர்களுடைய உரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறிக்கவில்லை. தலாக் இருக்கிறதே மனவிலக்கு, அதுவும் கூட நம்முடைய மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய மனித உரிமைகளில் ஒன்று, ஹியூமன் ரைட்ஸ். இன்றைக்கு தலாக் என்ற ஆயுதம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு உரிமை. ஒரு ஆண் ஒழுக்கமற்ற தன்னுடைய மனைவியோடு காலமெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டுதான் தீர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு பிடிக்கலையா, ஒழுக்கத்துல குறைவு இருக்கா, அப்ப கூட உபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அதை கேட்கவில்லையா, படுக்கையிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள், அதற்கும் சரி வரவில்லையா உதறி போகும் லேசாக அடியுங்கள், உடனே தலா போட்டுருங்க. அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் அவங்க ரசூல் சொல்லவில்லை. என்னென்ன உபதேசங்கள் இவைகளுக்கெல்லாம், அதுவும் கூட அந்த பெண்ணினுடைய ஒழுக்க ரீதியில கற்பிலே குறை வந்தால், அதுவும் கூட நம்பகமாக இருந்தால், ஒரு பெண்ணை பத்தி யாரோ சொல்லி விட்டுறாங்க இந்த பெண் தவறாக செய்து விட்டால் என்று கணவரிடத்தில் சொல்லப்பட்டால், கணவர் உடனே போய் தலா 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 என்று ஒரே வார்த்தையில சொல்லிவிடலாமா? அல்லாஹ் சொல்றான், நான் சாட்சிகளை கொண்டு வர சொல்லுங்கள். அதிலும் கூட ஒரு பெண் ஒரு ஆண் தவறாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஃபித்ஹில் இமாம்கள் எழுதுவார்கள், சுருமா கூடு, சுருமாவினுடைய குச்சி இருக்கிறதே, அந்த குச்சி சுருமாவினுடைய பாட்டலில் எப்படி இருக்கும், அதுபோல அந்த ஒரு பெண்ணும் ஆணும் தவறு செய்தார்கள் என்பதை நீங்கள் கண் கூட கண்டால் தான் அந்த முடிவிற்கு வர வேண்டும். இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கிறது தலாக்கிலே கூட. அப்படி தலாக் விட்டதற்கு பிறகு கூட உடனே போவோம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுலாமா? அதற்கென்று காலவரை கிரேஸ் பீரியட் இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு அதுவரையிலே செய்ய வேண்டிய கடமைகள் ஜீவனாம்சங்கள் இருக்கிறது, எதற்கு? மனரீதியிலான மாற்றங்கள் ஏற்படும் அதற்குத்தான். எனவே அது கூட மனித உரிமையை சார்ந்தது. ஒரு மனிதன் மனமுடித்ததற்கு பிறகு இனி இந்த பெண்ணோடு வாழ முடியாது என்ற ஒரு தர்மசங்கடமான சூழல் வந்ததற்கு பிறகும் கூட என்ன செய்வது, வாழ்ந்துதானே தீர வேண்டும் என்று சிரமத்தோடு சிரமத்திற்கு மேல் சிரமத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்கிற நிலையில்லை. வேண்டுமானால் இவர்கள் பிரிந்து கொள்ளலாம். அப்படி பிரிவதற்கு கூட அல்லாஹ் சட்டம் என்ன, மனமுடிக்கும் போது எப்படி மாரூஃப், எவ்வளவு சங்கையாக சேர்ந்து கொண்டு மனமுடிக்கிறீர்கள், நிக்கா பண்ணும்போது எவ்வளவு அலங்கரித்து ஜோரணை செய்து சங்கையாக வழிமாக நடத்தப்பட்டு மகர் கொடுத்து பிறருக்கு சொல்லி ஒரு கண்ணியமாக எப்படி பிடிக்கிறீர்களோ அது போல மன விலக்கு செய்கிற போது கூட மாரூஃப் இருக்க வேண்டும். எப்படி மாரூஃப், சங்கையாக கண்ணியமாக ஒதுக்க வேண்டும். அந்த பெண்ணை பற்றி அவதூறுகள் பிற ஆண்களிடத்திலோ பிற மனிதர்களிடத்திலே பேசக்கூடாது. பிரியும் போது கூட நீ என்ன அவளே இவளே என்று வாயில் வந்தவர் எல்லாம் பேசக்கூடாது. பிரிய வேண்டிய சூழல் வந்ததற்கு பிறகும் கூட கண்ணியமான முறை, அதுதான் மாரூஃப். எப்படி திருமணம் முடிக்கும் போது மாரூஃப் இருந்ததோ அதே மாரூஃப் திருமணம் அவர்களுக்கு மத்தியில் மனவிலக்கு ஏற்படும் போதும் இருக்க வேண்டும். அல்லா இவ்வளவு நிபந்தனை, இன்னும் நிறைய நிபந்தனைகள் உண்டு தராக இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய மாதவிடாய் அந்த நேரத்தில் இருக்கிற போது தலாக்கு விடலாமா, கூடாது. அவள் கருவுற்று இருக்கிற போது தலாக்கு விடலாமா, கூடாது. ஒரே வார்த்தையில் தலா தலா தலாக்குன்னு முத்தலாக்கு ஒரே முறையில் சொல்லிவிட விடலாமா, ஹராம், சொல்லக்கூடாது. சொன்னால் கூடுமா வேறு விஷயம், சொல்லலாமா கூடாது, ஹராம். அருமையான பெருமக்களை, இப்படியெல்லாம் சட்டங்களை தந்ததும் கூட மனித உரிமையின் உட்பட்டது. இப்படிப்பட்ட உரிமை ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அல்லாஹ் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் காலமில்லாமல் அவருடைய காலடியிலே வாழ்ந்து வாழ்ந்து கண்ணீர் சிந்தி தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை பெண்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தானா, இல்லை. அவர்களாலே இவனோடு இணைந்து வாழ முடியாது என்கிற போது அவர்களும் கூட தங்கள் வாழ்க்கையை அவனிடமிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிற அவனுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையை முறித்துக் கொள்கிற பசகு குழு என்கிற முறைகளை எல்லாம் நம்முடைய நாக்கு வகுத்து தந்திருக்கிறார். அந்த வகையில தான் நீண்ட செய்தி, அந்த வகையிலே தான் ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இனிமேலும் வாழ முடியாது என்று அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்த போது அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக இவர்கள் இருவரையும் பிரித்து வைக்கிறார்கள். இப்ப ஜெயனோ பிந்து ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகு நிறைந்த ஆணந்து தனிமையிலே இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு மக்காவில மதீனாவில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை மனமுடிப்பதற்கு யாரும் தயாரில்லை. நல்ல குடும்பத்து பெண், அழகான பெண், ஆனாலும் என்ன சொன்னாங்க, ஒரு அடிமைக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டாயே, இனி எப்படி எங்களிலே யாரை நீ மனமுடிக்க முடியும், அடிமைக்கு வாழ்க்கைப்பட்டவரை எப்படி மனமுடிக்க முடியும் என்று சொல்லி ஜெயனவ் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கட்டத்தில் அன்னாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜெயனவ் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் மனமுடித்துக் கொள்கிறேன் என்று மனமுடித்தார்கள். உங்களிலே எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, ஸைத் ரலியல்லாஹு வளர்ப்பு மகன் தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகள் வஃபாத்தாகி விட்டார்கள், எனவே ஸைத் ரலியல்லாஹு வளர்ப்பு மகன் தான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக அதை சொன்னார். குர்ஆனிலேயே பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு சஹாபி சைதுனா ஸைத் ரலியல்லாஹு மட்டும்தான். பல சஹாபிகளுடைய பெயர்கள் மறைவாக சைக்கினியாக சொல்லப்பட்டிருக்கிறதே, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் மட்டும்தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்ததற்கான காரணம். அதே போலத்தான் பனு முஸ்லிக்கு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே கைது செய்யப்பட்டவர்களிலே ஜுவைரியா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அந்த ஜுவைரியா நாயகனுடைய தந்தை ஹாரித் அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, என் மகளையும் நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள், நீங்க ஏதாவது கிரயங்களை கேட்டாலும் பொருளை தந்து விடுகிறேன், ஈடாக எதை கேட்டாலும் தருகிறேன், என் மகளை எனக்கு நீங்கள் விட்டு விடுங்கள் என்ற போது அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க எதுவும் எனக்கு தர வேணாம், உங்க மகளை அழைத்து செல்லுங்கள் என்ற போது, எதுவும் தர வேண்டாம், உங்கள் மகளை அழைத்து செல்லுங்கள் என்ற போது அந்த மனிதர் சொன்னார், என் குடும்பம் கௌரவமான குடும்பம், கைது செய்து கொண்டு போனால் என் குடும்பத்தினுடைய கௌரவம் காற்றிலே பறந்து போய்விடும் என்ற போது, உங்க கௌரவம் கௌரவம் பாதுகாக்கப்படட்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தில் மிக கவனம், யாருடைய கௌரவமும் கிழிக்கப்படக்கூடாது, மானங்கள் கீறி கிழிக்கப்படக்கூடாது, மிக கவனமாக இருந்தார்கள், உங்கள் மகளை அழைத்து செல்லுங்கள் என்றார்கள். ஜுவைரியா நாயகம் சொன்னாங்க, இல்ல பாப்பா நான் அவங்களோடயே இருந்துடுறேன், நான் அவர்களோடய இருந்து விடுகிறேன் என்று சொன்ன போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனமுடித்தார்கள். அதற்கு பிறகு என்ன ஆனது தெரியுமா, ஜுவைரியா நாயகி மனமுடித்தார்கள், அவர்களோடு இருக்கிற கைது செய்ய பிணைக்கப்பட்டவர்களை எல்லாம் மனவிலக்கு அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, நான் இவர்களை மனமுடித்து விட்டேன், இப்ப இவங்களுடைய குடும்பம் என் குடும்பம் ஆயிருச்சு, எனவே இவர்களை எல்லாம் நான் விடுதலை செய்து கொள்ளலாமா? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலும் வித்தியாசம், ஒவ்வொரு அணுகுமுறையிலும் ஏகத்துவ பிரச்சாரம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியானாகிய திருமணம் செய்தார்கள், அவர்களை சுற்றி 300 பேர் இஸ்லாத்துல வந்தாங்க. அதற்கு பிறகு மைமூனா நாயகியை மனமுடித்தார்கள். அதற்கு பிறகுதான் மக்கா வாசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு உறவு நெருக்கம் ஏற்பட்டது. மைமூனா நாயகி மனமுடிக்கப்பட்டதற்கான காரணம், அருமையான பெருமக்களே, இப்படி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்த ஒவ்வொரு பெண்ணுடைய வரலாற்றுக்கு பின்னாலும் ஒன்று, அவர்களுக்கு உதவி செய்வது, விதவையாக இருக்கிற அவர்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருப்பது, அதே நேரத்தில் அவர்களின் மூலமாக அவர்களின் குடும்பத்தவர்களை இஸ்லாத்தை தழுவுவது, அரசியல் ரீதியான காரணங்கள், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுமா இவர்கள் இருவருடைய மகளை மனமுடித்து இருவருடைய உறவையும் பலப்படுத்திக் கொண்டார்கள். உதுமான் அலி ரலியல்லாஹுமா இரண்டு பேருக்கும் தன் மகளை கொடுத்து உறவை பலப்படுத்திக் கொண்டார்கள். நான்கு கலீபாக்களுடைய உறுதுணை இருந்தது அரசியலுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததும் கூட. இப்படி பல காரணங்கள் உண்டு அருமையான பெருமக்களே. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலகார மனத்தை குறித்து பேசப்படுகிற விமர்சனமான வார்த்தைகள் நிச்சயம் அது பொருத்தமற்ற வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மறுமணத்தின் மூலமாக, அந்த பலகார மனத்தின் மூலமாக இன்னும் இந்த சமுதாயம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற ஏராளமான பயன்முறைகள் இருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நாம் சொன்னது போல இத்தோடு இந்த உரை நிறைவு பெறுகிறது. நேற்றைய தினம் மத்ரி விஷயத்தை பற்றி பேசுவதாக சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் ரபியுல் அவல் பிறை 6, இமாம் ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிறந்த நாள். இமாம் ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் நிறைய தெரிந்திருப்பீர்கள். அவர்கள் இயற்றிய ஒரு அருமந்த கிதாப் மத்ரி ஷரீப். இந்த மத்ரி ஷரீபை பற்றி ஒரு விஷயத்தை சொல்வதானால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூசனிமாம் அவர்களுக்கு போர்வை போர்த்தினார்கள். அந்த போர்வை போர்த்தியதன் காரணமாகத்தான் அந்த காவியத்திற்கு பெயரு புர்தா என்று வந்த, புர்தா என்றால் பர்தா, போர்வை போர்த்துகிறோமே அது, அந்த பர்தா என்ற பெயர் வந்ததற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். அப்படி அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்திலே கனவிலே பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இன்னனி அபசரத்து ஃபி யௌமின் ரசூல் வ ஃபி யதைஹில் மத்னவியு ஹுவ யகூல் சுன்னிபத் குதுபுன் கதீருன் மானவி லைஸ ஃபீஹா கல் கிதாபில் மத்னவி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கனவிலே வந்து சொன்னார்கள். அவர் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே பார்க்கும் போது அவர்களுடைய கையிலே மத்னவி ஷரீப் இருந்தது. மத்ரவி ஷரீஃபை கையிலே வைத்துக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தோற்றம் வழங்கினார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், சுன்னிபத் குதுபுன் கதீரன் மானவி, எத்தனையோ கிதாபுகள் தொகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, லைஸ ஃபீஹா கல் கிதாபில் மத்ரவி, அவைகளெல்லாம் மத்ரவியை போல இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இமாம் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே அருமையான பெருமக்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே இருந்த அந்த கிதாப் நம் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ மொழிகளில் உண்டு. ஆங்கிலத்தில் மட்டுமே சுமார் 30 பேர் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். தமிழில் முழுமையாக இல்லை என்கிற குறை நீக்கப்பட வேண்டும் என்பதாலே எங்களுடைய ஃபஹீமியா ட்ரஸ்ட் மூலமாக அதிலும் மூலம் பார்சியிலும் இருக்கிறது, உருதுவிலும் பொருள் இருக்கிறது, தமிழிலும் பொருள் இருக்கிறது, அதற்கு கீழே தெளிவுரை எல்லாம் இணைந்த ஒரு பொக்கிஷமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது பற்றிய செய்தியை சங்கைக்குரிய நாம் மாரூர் சாஹிப் அவர்கள் சொல்லுவார்கள், கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஒரு நதிக்கு கடல் நடந்து வருகிறது அப்படின்ற, தந்தை நதி என்றும் மகனை கடல் என்றும் சொன்னாங்க. அப்ப இது ஒண்ணு போது அவருடைய பற்றிய சிறப்பு கேட்டுக்கிறதுக்காக அவர்கள் எப்படி இப்படி ஆன்மீக உயர்த்தி எட்டினார்கள் என்பது சத்தியம் சொல்லப்படுகிறது. அது ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, அவர்கள் ஆலிமா மட்டும் இருக்க சமயத்தில் அவருடைய மதரசாவில் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான புக்ஸ் புஸ்தகங்கள் இருக்குது.
அந்த சமயத்து ஒரு கிராமத்துவாசி அங்க வர்றாரு. அந்த கிராமத்துவாசி அல்லாவுடைய திட்டப்படி அங்க வர்றாங்க. அந்த கிராமத்துவாசி அங்க வந்து பாக்குற உட்கார்றாரு. இவங்களும் பாக்குறாங்க, ஏதோ ஒரு கிராமத்துல யாரும் வந்து உட்கார்ந்து இருக்காரு, நம்ம இல்ல ஒரு மதரசால வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கிறாரா அப்படின்னு ஒரு பாக்குற சமயத்துல அந்த கிராமத்துவாசி கொஞ்சம் டயர்டா இருந்த பிசிட்டு அந்த புத்தகத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு கேக்குறாரு, என்ன இந்த புத்தகம்னா இது என்ன இருக்குன்னு சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு புரியாது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கிராமத்துவாசியோட கண்பாறை விட்டாரு. அத்தனை புத்தகங்கள் அப்படியே எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போன உடனே தான், ஆஹா வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஏதோ முக்கியமான ஆள் சொல்லிட்டு இப்ப இவங்க கேட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பண்ணுங்க. அவதான் இவருடைய ஞான குரு தான் சம்சத் தபரேஸ் ரஹ்மத்துல்லாஹி. அவர்களை பற்றி வேறொரு வாக்கியம் சொல்லப்படுகிறது. முலானா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள பக்கத்துல இருக்கும்போது இதே புத்தகத்தை கேட்கறாங்க, உங்களுக்கு அதான் புரியாதுன்னு சொன்ன உடனே இந்த புக்கில் அப்படியே வாரி கொண்டு கணக்குல போட்டுறாங்க. தொட்டியில தொட்டியில புத்தகத்தெல்லாம் போட்டோம்னா எல்லாரும் இம்மாம் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி மற்றவங்களும் துடிச்சு போகும்போது ஒன்னும் பயப்படாதுன்னு சொல்லி கையை உள்ள விட்டு அந்த புத்தகங்களை அப்படியே வாரி அழுனாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே கிடையாது. அப்புறம் ஆச்சரியப்பட்டு இது எப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு புரியாதுன்னாங்க. அதான் சம்சத் தபரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பின்னால போய் அவங்களோட இவனா இணைந்து அவங்களை பையத்தை பெற்று மிக பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்தாலும் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த மஸ்லமி கலந்தாயத்தை பற்றி மரியாதைக்குரிய ஆணிமுறை சொன்னாங்க. அதில் உள்ள சில துணிகளை பற்றி நிஷால்லாம் இப்ப பார்ப்போம். ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்து கொஞ்ச நாள்ல பெண் வப்பாத்தாயிச்சு. ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையும் வப்பாத்தாயிச்சு. மூன்றாவது ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் வப்பாத்தாய். நான்காவது ஒரு குழந்தை பிறகு அதுவும் வப்பாத்தாயிச்சு. அந்த தாயுடைய எப்படி எப்படி இருக்கும், கொதிக்குமா இல்லையா? அப்ப அந்த தாயுடைய கொதிப்பு தாங்க முடியாம அல்லாஹ்வோட பிள்ளை அல்லாஹ் என்னுடைய நான்கு பிள்ளையிலே நான் எனக்கு இழந்துட்டேனே அப்படிங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கு கனவுல சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை காமிச்சான். அந்த மாளிகையில் அந்த பெண்ணுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்ததுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு அறிவிக்கப்படுகிறது, பெண்ணே நீ ஒரு ஆணாக இருந்து நீ ஜிஹாது செய்து என்னுடைய பாதையை ரத்தம் செஞ்சிருக்கியானால் உனக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்குமோ அந்த தரஜாவை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன். நாங்கள் பெண்களை எழுந்து இந்த மாளிகை நான் உனக்காக கட்டி வைத்திருக்கிறேன் சொன்ன உடனே அந்த பெண்மை நினைச்சாங்க. நேரம் அதுக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. எட்டி பார்க்கும்போது பார்க்கிறாங்க அவங்களுடைய நான்கு குழந்தைகளும் அங்க உள்ள உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. அப்போ விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அந்த தாயார் சொல்றாங்க, என்னுடைய குழந்தைகள் என்னிடமிருந்து பிரிந்து விட்டாலும் உங்களிடம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி கதைகள் சம்பவங்கள் ஹதீஸ் தொகுப்புகள் பலவற்றுடைய தொகுப்புகள் தான் போனா இந்த ஜலாலுதீன் மத்தன் இதையெல்லாம் சொல்லி வேறு கதைகள் மட்டும் சொல்லுகின்ற ஒரு நோக்கம் இல்லை. இந்த ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு ஹதீஸ்களையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் அவங்க ஆன்மீக வழியில பல அருமையான பாடங்களை நடத்துறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் ரொம்ப ஒரு சில கதைகளில் ஒரு நகைச்சுவையும் இருக்கிறது. மிருகங்களை பற்றி மிருகங்களை ஒரு உருவப்படுத்தி அதன் மூலமாக சில உதாரணங்களை சொல்றாங்க. நம் நஃப்ஸுக்கு தேவையான பாடங்களையும் நடத்துறாங்க. உண்மையான ஹதீஸ்களை இருந்தும் ஆன்மீக பாடங்களை நடத்துறாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கூட்டாய் போறாரு. அப்ப போகும்போது நண்பர் சொல்றாரு, அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு அழகான ஒரு பரிசு பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு போறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பேசின உடனே அவங்க கேட்கறாங்க, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது எனக்கா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏதோ பரிசு பொருள் வாங்கிருப்பா தெரியல அப்படின்னு சொன்னோம்னா அந்த பரிசு பொருளை கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு மிக அழகான பரிசு பொருள் தரணும்னு நினைச்சேன், ஆனா எல்லாருக்கும் தெரிய பார்த்து கடைசி நான் இதைத்தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை கொடுக்குறேன், இந்த கண்ணாடியை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. இதுல உங்களுடைய அழகை பார்த்துக் கொள்ளுங்க. அன்றே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக அழகான ஒரு பொருள் கொடுக்கறா இருந்தா அவர்களுக்கு முன்பாக்கக்கூடிய அந்த கண்ணாடியை தவிர மிக அழகான பரிசு பொருள் எதுவுமே கிடையாது. அவரோட அழகான யாரும் இருந்தாங்களா? இந்த சம்பவத்தை சொல்லி இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக பாடம் என்னங்கிறது முக்கியம். நாளைக்கு நாம பேராளர்கள் ரப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த ரப்ப நம்ம போய் சந்திக்க வேண்டிய நேரம் வரும். அவன்கிட்ட போகும்போது நாம என்ன பரிசு பொருளை கொண்டு போக முடியும்? என்ன பண்ண, நாமளும் நம்முடைய மனசை கண்ணாடியாக்கி நம்ம கல்வை கண்ணாடியாக்கி யாருலா இந்த கண்ணாடியில் நீ உன்னுடைய உதவியை பார்த்துக் கொள்வாயா என்று நாம் நாளைக்கு அந்த அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஆன்மீக பாடத்தை இந்த கதையின் மூலமாக இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லித்தரலாம். இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு குளத்துல வந்து மூணு மீன் இருக்கு. மூணு மீன் நீந்துகிட்டு இருக்கும் போது ஒரு மீன் பிடிக்கக்கூடியவர்கள் வர்றான். பதில பார்த்தோம்னா ஒரு மீன் என்ன செய்து, ஆஹா மீன் பிடிக்கிற வர்றானே நம்மளை பிடித்து விடுவானே என்று பக்கத்துல அந்த ஓடை வழியாக தண்ணி விடும்போது அதை ஓடி போயிருது, அதை நீ தப்பிச்சுக்கிறது. ரெண்டாவது மீன் அந்த மீன் பிடிக்கிறவன் பிடிக்கும் போது செத்த மாதிரி கிடந்தது. கிடந்தவன அவன் எடுத்து பாக்குறான் அந்த மீன், அந்த மீனை பார்த்தபோது செத்து போயிடுச்சேன்னு சொல்லி அந்த ஸ்டீம்ல தூக்கி போடுறான் ஓடையில, அது உடனே உஷாராகி நீந்தி போயிருது. மூன்றாவது மீன் இவன் என்ன நம்மளை பிடிக்க போறான்னு சொல்லி நீந்துகிட்டே இருக்குது, அதை கட்டு அந்த மீனை என்ன செஞ்சா பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். பார்க்க என்ன மீன் கதை ரெண்டாவது குப்பிள்ளை அஞ்சாவது குப்பிள்ளை சொல்ற மீன் மாதிரி இருக்குது இல்ல சொல்றாங்க. முதலாவது மீன் அறிவுள்ள மீன், இரண்டாவது மீன் நடுநிலைமையில் உள்ள மீன், மூன்றாவது மீன் முட்டாள் மீன். அது மாதிரிதான் நாம இப்ளீஸ் என்ற அந்த மீனவன் நம்முடைய அந்த கல்வி இச்சை என்ற நர்சு என்ற மீனை பிடிக்கிறதுக்கு வரலாம். நாம் புத்திசாலியா இருந்தா இப்ளீஸ் வர்றதுங்களையே அந்த ஊரில் போய் நம்ம தப்பிச்சுக்கணும், அது விளைவிக்கணும். இல்ல நாம கவனப்பட்டு இருந்தால் கூட அதை பிடிக்கிற இடத்துல நம்ம நர்சை மரணிக்க செய்து செத்த மாதிரி கடந்துட்டோம்னு சொன்னா அவன் நம்மள விட்டுட்டு போயிருவான், தூக்கி போட்டு இப்ளீஸ் போயிடுவான். ஆனால் இந்த இப்ளீஸ் என்ன செய்யிருவான், நான் கண்ட்ரோலாத்தான் இருக்கிறேன், நான் தாய் தாய்மத்தான் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த இப்ளீஸ் மீனுடைய வலைக்கு நாம தப்பிக்கவே முடியாது. அதை மாற்றி மூணாவது மீன் செத்து முட்டாள் மீன் மாதிரி நாம் செத்து விடுவோம் என்ற பாடத்தையும் மலானா ஜலாலுதீன் அகமதுல்லையாலேயே இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்றாங்க. இப்படி முந்தைய காலத்தில் நபிமார்கள் நடந்த சம்பவங்களையும் நீ அழகான முறையில் சொல்லி காமிக்கிறாங்க. நிஷா ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்லி நிஷா பிடிச்சிடும். சரிதான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு சம்பவம் சொல்றாங்க. அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய தரஜாக்க அவருடைய எஜமானருக்கு நல்லா தெரியும், நீ சிறந்த ஒரு மகான்ன்றது தெரியும். அவங்க ரொம்ப நேசம், அந்த நேசத்தான் நினைக்கிறாங்க நல்ல பழங்கள் வந்தா ஏதாவது வந்தா முதல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. யாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய எஜமானம். அவங்க அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ஒரு பழத்தை கொடுக்கும்போது அந்த தர்பூஸ் பழம் வைங்களேன், அந்த தர்பூஸ் பழத்தை சீனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுறாங்க, நல்லா சுவைச்சு சாப்பிடுறாங்க. சுவைச்சி சாப்பிட்டவன் அந்த எஜமானத்தை சொல்லுவது அந்த பழமா தெரியும், பழம் தெரியும், எனக்கு ஒரு துண்டு தானு கேட்கறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் துண்டை கொடுக்குறாங்க, சாப்பிட்டு பார்த்தா பயங்கரமான துவர்ப்பு, ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப கேட்கறாங்க, என்ன லுக்மான் இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, இது மோசமான பழமா இருக்கு, எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன என்னுடைய எஜமானே, இங்க எவ்வளவு நாட்களா எனக்கு அருமையான பழங்கள்லாம் தந்திருக்கிறீ, அப்பவெல்லாம் வந்து இந்த ஒரு அளவு துவர்ப்பான பழம் இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட முறையிறது போய் நான் வெக்கப்படுகிறேன் அப்படின்னு. இது மூலம் நமக்கு ஆன்மீக படம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவ்வளவு அருள்புரிதல் செய்திருக்கலாம், அதையெல்லாம் அனுபவிக்கும் போது நம்ம நன்றி சொல்ற அளவுக்கு நன்றி சொல்லல. ஆனா நமக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு போயிட்டா, நமக்கு ஒரு சோதனைக்கு ஒரு சுமை ஏற்பட்டு போயிட்டா, நம்ம அல்லாஹ் ஏசி தொடங்கிறோம், அல்லாட்ட குறை சொல்லத்துக்கு யாரா ஏதாவது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடுறோம். அது நம்ம வெக்கப்பட வேணாமா? அதாவது நம்ம ஐயப்ப, அதாவது நம்ம ஐயப்ப அலைஸ்லாம் நோய் சோமிலாமல் ஐயப்ப அலைஸ்லாம் தானே, ஐயப்ப அலைஸ்லாம் நோயாகிப்பட்டிருந்தாங்க, துவா செய்யும் மூலம் என்ன சொன்னாங்க, இத்தனை வருஷமா அல்லா தலா என்ன சந்தோஷம் நான் நிம்மதியா வச்சிருந்தான், நான் இப்ப அவரு துவா கேட்கலாம் வெக்கப்படுகிறேன் என்று சொன்னாங்க. இப்ப கஷ்டத்துக்கு ஈஸியா நபிமார்கள் துவா கேட்டல. இந்த மாதிரி பாடங்களையும் மௌலானா ஜலாலுதீன் ரஹ்மத்துல்லாஹி வச்சிருக்காங்க. இன்னொரு சம்பந்தம் சொல்லியிருக்கேன், ஒரு சில கதை கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கிற மாதிரி அதுக்காக சொல்ல வரல. சரி, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதையோட சொல்லி விஷயம் எல்லாம் முடிச்சிருந்தோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ் போய் துளசி நாய் மலையில போய் சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது இருக்கக்கூடிய அவருடைய உம்மத்தவர் நினைச்சவங்க அப்பப்ப யாராவது ஏதாவது சிபாரிசு சொல்லுவாங்க, நீங்க போய் அல்லாட்ட சொல்லிட்டு எங்களுக்காக இதை கேளுங்கன்னு. இது சொன்னோன்னு இது கூட இன்னும் ஒரு சில இது வருது. ஒரு ஆள் கேட்டாரு, இது வந்து மசனம் இல்லை இல்லை, அவங்க வந்து சம்பவம் வர்றதுனால சொல்றேன். ஒரு ஆள் கேட்டாரு, நீங்க அல்லாட்ட கேட்கும்போது நான் விரும்பினா நடக்கணும், நான் கேட்டது கிடைக்கணும்னு துவாச்சிங்க. அப்ப சொன்னாங்க, என்னப்பா